Hallelujah, 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 hallelujah. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9-17 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள்ளிருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் இறை வார்த்தையினுடைய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து செல்ல ஆண்டவரோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவருடைய பெயராலே வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். என் அன்பு இறை மக்களே, நிறைய பேர் இந்த வார்த்தைக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் சாட்சியங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டு வரீங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, என்னுடைய ஒரு சிறிய வாழ்க்கை அனுபவத்தில் பல ஆலயத்திற்கு நான் போகிற போது ஆண்கள் வந்து குறைவாக இருப்பாங்க, பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்கள் அதிகமாக அந்த சாட்சியத்தை சொல்கிறதில்ல, ஆண்கள் வந்து சொல்ல மாட்டாங்க, பெண்கள் சொல்லுவாங்க. கடவுள் இப்படி செய்தார், இப்படி நன்மை செய்தார், நன்றி செலுத்துவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது இந்த லாக்டவுனுடைய நேரத்தில் நிறைய குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் கணவனும் மனைவியும் இணைந்து சாட்சி சொல்கிறாங்க. நிறைய ஆண்கள் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்கிறாங்க. மனிதரிடத்திலே பதிவு செய்கிறதுனால அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனால் அவங்க சாட்சியத்தை ஆண்டவருக்கு முன்பாக பதிவு செய்கிறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். ஒரு அருமையான ஒரு அடித்தளம் ஒன்று இந்த நாட்களில் இடப்பட்டிருப்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துவதை நான் பார்க்குறேன். நான் எப்போதும் கடவுள்கிட்ட கேட்பேன், நான் இப்படி வேலை செய்கிறேனே என்ன நடக்குது ஆண்டவரே, அங்கே தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நாங்கள் வேலை செய்வோமே அப்படின்னு நான் கேட்பதுண்டு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அந்த சாட்சியத்தெல்லாம் காட்டுவார், அங்கே நடக்கக்கூடிய அருஞ்செயல்களை காட்டுவார். அதாவது பெரிய நம்ம அருஞ்செயல்கள் அப்படின்னு உடனே நம்ம நினைக்கக்கூடாது, முடவர் நடக்கிறார், செவிடர் கேட்கிறார், குருடர் பார்க்கிறார், இதுதான் வந்து அருஞ்செயல்னு நம்ம நிறைய நேரம் நினச்சிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை, குடும்பங்கள் ஆண்டவருடைய பெயரால் இணையுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆசீர்வாதம். புரியாதவங்க ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறாங்க பாருங்க, அது ஆசீர்வாதம். மன்னிக்க முடியாத மக்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க, அது ஆசீர்வாதம். ஒரு பஸ்ஸில் ஒரு பயணித்து கொண்டு இருந்தாங்க. திடீர்னு பஸ் வந்து புரண்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் அடிபட்டு விழுந்து கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் மட்டும் கண்டக்டர் கண்டக்டர்னு கத்திக்கிட்டே இருந்தானா. கண்டக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எல்லாம் ஐயோ அம்மா அப்பான்னு கத்திட்டு இருக்கான், இவன் மட்டும் கண்டக்டர் கண்டக்டர்னு கூப்பிட்றானே அப்படின்ட்டு மெதுவாக போய், தம்பி எல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க, நீ மட்டும் என்னையே கூப்பிட்றியாப்பா, 2 ரூபா சில்லற பாக்கி அப்படின்னு நானும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம சுயநலத்தினுடைய உலகத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலத்தினுடைய உலகத்துக்குள்ளே நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்கள தான் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த வார்த்தை நம்மளை ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு இனிய பயணத்தை நம்ம மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்போதுமே கூப்பிட்டுட்டே இருக்கு. வார்த்தையான தேவன் நமக்கு வடிவம் இல்லாமல் இருந்தாலும் அந்த வார்த்தையான தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் நிலை கொள்ளுகிற போது அது உங்களை ஒரு அருமையான பயணத்துக்கு கூட்டிக்கிட்டு போகும். இயேசுவை பார்க்குறதுக்கு 2 சீடர்கள் பின்னாடியே விரட்டிகிட்டே வந்தாங்க, இவர் யார் என்ன பண்ணுறாரு. அப்போ திரும்பி பார்த்து கேட்டார், இயேசு கேட்டார், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். ரபுனி, நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம். அப்போ சொன்னார், வந்து பாருங்கள், என்னோடு வந்து தங்குங்கள். அப்போ அவங்களோட போய் தங்குறாங்க, இயேசு அவங்க புரிந்து கொள்கிறாங்க. அப்போ வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது, நீங்கள் இயேசுவோட தங்குகிற போது கண்டிப்பாக இயேசுவை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கடவுள் நம்மளை புரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரை புரிந்து கொள்கிற அந்த ஒரு பயணத்திற்குள்ளே தான் தாய் திருச்சபை அழைத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு நாள், பாப்பரசர் நமக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஜெப நாளாக இந்த நாளை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்டாங்க, ஃபாதர் பகலில் ஜெபிக்கக்கூடாதா, ராத்திரியில் தான் ஜெபிக்கணுமா அப்படின்னாங்க. ஜெபிப்பதற்கு நேரங்காலமே கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் சமைக்கிற போது கூட ஜெபிக்கலாம். சமைக்கிற போது எப்படி ஜெபிக்கிறது, ஒன்றுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் சட்டி வைக்கும் போது நன்றி சொல்லி வைங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து தர போகிறீங்களே நன்றின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமாட்டு நீங்கள் கடுகு போடுறீங்க, எண்ணெயை ஊற்றுறீங்க, ஏதாவது செய்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு நீங்கள் செய்து பாருங்களேன். அந்த காரியம் மிக அற்புதமாக அந்த உணவு பதார்த்தம் நல்ல விதமாக வந்து அமைந்திருக்கும். பிள்ளைகள் அதை சாப்பிடும்போது ஆசீர்வாதத்தோடு சாப்பிடுவாங்க, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை சாப்பிட்றதுனால திட்டிக்கிட்டே நம்ம செய்யக்கூடாது. இவனுக்கு செஞ்சு கொடுத்து என்ன கண்டாவனே, இவன் கையில் கட்ட முளைக்க இந்தாப்போ அப்படின்னு நம்ம திட்டிக்கிட்டே போட்டோன்னா அதை சாப்பிடும்போது விற்கிக்கிட்டு வர, புருஷனுக்கு விற்கும், பிள்ளைக்கு விற்கும். அப்போ எண்ணங்களை நம்ம விதைக்கிறோம், உணவோடு சேர்த்து விதைக்கிறோம். அதுக்கு அது தவறு. நம்ம மகிழ்ச்சியாக ஆண்டவருக்குள்ளே நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம கடந்து போகிற போது ஒரு அருமையான ஆசீர்வாதம். இன்றைக்கி இயேசுவோட ஒரு இனிய பயணம் நீங்கள் இந்த நாட்களில் நிறைய பேர் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்க, ஆண்டவரோடு இல்லாத பிள்ளைங்க அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வேறு விதமான பயணத்தில் எப்போதும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் நிறைய பேருக்கு இந்த நச்செய்தியை பாஸ் பண்ணுறோம் ஃபாதர். எஸ் வெரி குட், தட் இஸ் அ மிஷன். இது ஒரு பார்ட் ஆஃப் த மிஷன், இது தான் அப்படின்னு நம்ம சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு தம்பி சொன்னாப்புல, ஃபாதர் 1000 பேர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறான், ஆனால் ஒரு பையிலும் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னா. அப்படி இல்லை, நம்ம பார்க்கணும் முதல்ல, நம்ம முதல்ல தெளிவடையணும். அப்புறம் நம்ம பலருக்கு இந்த செய்திகளை கொடுக்குற போது அவர்களும் பயணிப்பார்கள். அப்போ இந்த தவ நாட்களில், இந்த சிறப்பான இந்த வேதனையின் நாட்கள் தவ நாட்களாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு பாலைவன அனுபவமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு இயேசுவோடு ஒரு இனிய பயணம் நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு பாப்பரசர் நம்மளை அழைச்சிருக்கிறாரே, இன்றைக்கி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு. இயேசுவோட ஒரு இனிய பயணம், ஜெபிப்பது அப்படிங்கிறது உண்மையாக ஜெபிச்சு ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இனிய பயணம், அது ஒரு கடுமையான பயணமே கிடையாது. நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அது எங்களுக்கெல்லாம் கடுமையான பயணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும். நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் டெய்லி 8 மணி ஆனால் ஜெபமாலையை தூக்கி வச்சுருவாங்க, எனக்கு அப்படியே அப்படியே தலையில் நெருப்பு பற்ற வைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழியில், மாட்டேன்னு சொன்னால் அடிவலும் சோறு போட மாட்டாங்க, அதனால் போய் உட்காந்துருப்போம் குருன்னு. பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்ததுனால தான் இன்றைக்கி மேன்மைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ புரியல, அது இந்த வெள்ளிக்கிழமை வரும் பாருங்கள், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒளியும் ஒளியும், இந்த ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்கு மனசு துடிக்கும். அப்போல்லாம் 10 பாட்டு போடுவான், ஒளியும் ஒளியும், அதுதான் சிறப்பான நிகழ்ச்சி டிவியில். அதை பார்க்குறதுக்கு மனசு துடிக்கும் பாருங்கள். ஒரு 5 பாட்டாவது பார்த்து பிள்ளாண்டான்னு மனசு துடிக்கும் போது அப்பா பைபிளை புரட்டுவார், திருப்பாடல் 91 அப்படின்வார். அட போய் 5 பாட்டு அவன் வெயிட் பண்ணுவானா என்ன, திருப்பாடல் வாசித்து முடிக்கிற வரைக்கும். பாருங்கள், இப்படியெல்லாம் வேதனையோடு கடந்து போன நாட்கள் உண்டு. அதனால தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது, நீங்கள் ஒரு ஜெப வல்லமையில் இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஜெப வல்லமையை நீங்கள் அவ்வளோத்தையும் திணிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு சின்ன அடையாளமாக கொடுங்க, அதை குறைச்சி கொடுங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் தான் சொல்வேன், கோயிலுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது இந்த கொலுசெல்லாம் போட்டு வரக்கூடாது, ஏன்னா அந்த பிள்ளைங்க ஓடி விளையாடுவாங்க. அந்த பிள்ளைங்க கேட்டுச்சா மியூசிக்கல் செப்பல் வாங்கி கொடுன்னு, நம்ம வாங்கி கொடுத்து அது கோயிலுக்கு வரும்போது அது பிள்ளை நடக்குமே டிஸ்டர்ப் ஆகுமே, அதை நம்ம யோசிக்கணும். அறிவு நம்மக்கிட்ட இருக்குது, குழந்தைக்கிட்ட கிடையாது. அப்போ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரது, அது வந்தோடனையும் இப்படியே கத்திக்கிட்டே இருக்கும். சாமியார் முறைப்பார், அங்கே இருக்கிறவங்களாம் வாங்க, எல்லோரும் உச்சி போட்டுவாங்க. அப்போ பாருங்கள், நம்ம குழந்தை நம்மளால் டிஸ்டர்ப் ஆகுது, எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம வந்து ஆண்டவருடைய தளத்தில் இருக்கிறோன்னா சரியான விதத்தில் நம்மளை கொடுக்கணும். அந்த ஜெப நேரம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியின் நேரம். குழந்தைகளை கோயிலில் விளையாட சொல்லணும், எதுக்குன்னா அதுங்களுக்கு பிடிக்கணும், கோயிலுக்கு வந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி அது தெரியணும். அப்போ அந்த பிள்ளைங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரியான செயல்களை கொலுச கூட நீ கழட்டி விட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். அந்த பிள்ளை ஓடி விளையாடும், கண்ணில் மட்டும் பார்த்துக்கோம் பிள்ளை அங்கே நிற்கிதான், அதுங்க சந்தோஷமாக விளையாடுச்சுன்னா அதுதான் ப்ரேயர் அவங்களுக்கு. உன் பிள்ளைங்க 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபத்தில் உட்கார வச்சிட்டிங்களா, வெரி குட், அதோடு அமுச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஜெபிங்க பிள்ளைகளுக்கு, அது போதும் ஆரம்ப நிலை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுங்களை ஜெபத்தில் என்ன செய்யலாம், ஒரு பாட்டு பாட வைக்கலாம், அதுங்களை ஒரு ப்ரேயர் சொல்ல வைக்கலாம், அப்படி அதுங்களை உற்சாகப்படுத்தணும். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டு பிள்ளைங்க அப்படியே உட்காந்துருக்கணுன்னா என்ன செய்யும், கொஞ்ச நேரத்தில் இங்கே சொறிவான் அப்புறம் சொல்லுவான் அம்மா வயிற்று வலிக்குது அப்படின்வான். பாருங்கள், உங்களையும் ஜெபிக்க விட மாட்டாங்க. குழந்தைங்களுடைய அளவு இருக்குது, நம்ம அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஆன்ம உணவு கொடுக்க முடியும். அப்போ அந்த அதுக்குள்ளே அந்த ஜெபத்தினுடைய அந்த இனிய பயணத்தை நம்ம துவங்கி விடுறோம். அதுவே கடினமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பயணிக்க மறுப்பாங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கடுமையாய் கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு ஒரு இனிய பயணம் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். திருப்பாடல் 135:3 சொல்லுகிறது, ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர். இதை நம்ம சுவைத்து பார்க்கணும், அவர் எப்படி இனியவர். உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நீ கடந்து வந்த பாதையில், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு 1000,000 காரியங்கள் உண்டுங்க. சின்ன சின்ன காரியங்களெல்லாம் வீட்டில் நடந்திருக்கும், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு கல் தடுக்கி விட்டு அப்பாடா நான் சுதாரிச்சு நின்றுட்டேன் கீழே உழுவலை, ஆண்டவர் உன்னை தாங்கி பிடிச்சிருக்கார், நீ நினச்சிக்கிட்டு இருக்க வெளியில் போயிட்டு வந்தோடனே எல்லாம் நிம்மதியாக வந்துட்டேன்னு. ஒரு டூவீலர்காரை வந்து முட்டுனானா என்ன ஆயிருக்கும், முட்டி உடஞ்சிருக்கும், ஆனால் அது நடக்கலையே. எவ்வளோ வாகனங்கள் விபத்துக்குள்ளே போயிட்டே வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் நம்மளை கடவுள் பாதுகாத்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு சம்பவம் அசம்பாவிதமாக நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விளைகிற விளைவுகள் நமக்கு தெரியும், ஆனால் இது நடக்காமல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள். அப்போ நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 2:1 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால். இவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீ சுவைத்திருந்தினா எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடும் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். அவன் போகிறான், அவன் பேசினா நான் பேசினேன், அவன் செய்தான் இல்லை, நீ ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தீன்னா நீ கண்டிப்பாக ஆண்டவருடைய வழியில் நீங்கள் நடப்பீங்க, உங்களுடைய பயணம் ஆண்டவருக்கு உகந்த பயணமாக இருக்கும். ஆகவே இந்த பயணத்துக்கு தேவையானது ஒன்று உண்டு, தேவையற்றதெல்லாம் நிறையா இருக்குது. தேவையற்றது எதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 9:3 பயணத்துக்கு கைத்தடி தேவையில்லை, பை தேவையில்லை, உணவு தேவையில்லை, பணம் தேவையில்லை போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஒரு அங்கி போதும். அதாவது இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது அடிப்படையான ஒரு காரியம் ஜெபத்துக்கு இருந்தால் போதும், நீ வேறு காரியங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறதுல தேவையில்லை. ஆண்டவரோடு பயணிக்கிறதுக்கு எது அத்தியாவசியமானதோ அதை மட்டும் நீ வச்சுருந்தா கூட போதும். அப்போ இந்த உலக காரியத்தை பற்றி நம்ம இதை பேசலை, ஆண்டவரோடு பயணிக்க நினைக்கிறவங்க இப்படிலாம் இருந்தால் தான் ஆண்டவர் கூட வருவார். இல்லை, ஆண்டவர் எளிமையானவர், அவர் எளிமையான உள்ளத்தை அவர் அங்கீகரிக்கிறார். பாருங்கள், தேவையானது எது, இயேசுவோடு இருப்பது. இப்போ தேவையற்றதை நம்ம பார்த்துட்டோம், தேவையற்றதின் மீது நீ அக்கறை கொண்டுக்கிட்டு பணத்தை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. இப்போ ஆண்டவருக்கு எது தேவையானது, அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என்னோட இரு. ஜெபம் அப்படிங்கிறது அதுதான். ஜெபம்னா என்ன, இயேசுவோடு இருப்பது. அங்கே போய் நீ ஒன்றும் பெரிய வெட்டி முறிக்கிறது இல்லைங்க, ஜெபத்தில் போய் உட்காரும்போது நீங்கள் ஒன்றும் மலையை புரட்டுறதில் ஒன்றுமே பண்ணுறதில்ல. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் வித் த லார்ட் பட் தட் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். ஆண்டவர் நம்ம உலகத்தின் பார்வையில் வி ஆர் வேஸ்டிங் டைம். அங்கே போய் உட்காந்துருப்போம், சும்மா உட்காந்துருப்போம், ஆண்டவரை பார்த்துட்டே உட்காந்துருப்போம், நான் உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆற்றல் நமக்குள்ளே ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் சக்தி உண்டுங்க, கடவுள் படைத்த எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சொல்லுவாங்க ஒரு மேக்னெட்டிக் பவர் நம்மளை சுற்றி இருக்குதுன்னு. அந்த மேக்னெட்டிக் பவர் என்ன எதுக்கு அப்படின்னா, அது அப்பப்போ நம்ம வேலை செய்யும் போது பல டிவி பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிடும், அது தீர்ந்து போயிடும். அப்போ இந்த மேக்னெட்டிக் பவரை நம்ம என்ன செய்யணும்னா ரீகெயின் பண்ணணும். கடவுள் உங்களை ரீஃபில் பண்ணி தருவார், ஆத்மாவை ரீஃபில் பண்ணுவார். அப்போ என்ன செய்யணும்னா அவரோடு இருக்கணும், போய் அவரோட உட்காரணும், பேசாமல் ஆண்டவரோடு இருப்பது. லூக்கா 10:42 சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. என்ன பங்கு? அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்த. அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவோட பாதத்தில் உட்கார்றது ஒரு பாக்கியம், எல்லாராலையும் முடியாது. நீங்கள் உட்காந்து பாருங்கள், ஹாஃப் அன் அவர் நீங்கள் உட்காந்திங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே கண்ணு சொக்கும். நான் ஒரு சேலஞ்ச் எல்லாத்துக்கும் கேட்குறது இதுதான். சினிமா தேட்டரெலாம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காறோம், செல்ஃபோனை நோண்டுறோம், மணிக்கணக்காக டைம் போகிறது தெரியல. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கோயிலில் போய் அப்படி ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரணுன்னா நமக்கு என்னமோ மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, வேர்க்குது, இடுப்பு வலிக்குது, ஏன் அது நடக்கிறது? எந்திரி எந்திரின்னு ஏதோ ஒன்று சொல்லுது, கெட் அவுட், போதும் போ. சம்திங் இஸ் புஷிங் யூ அவுட். வாட் இஸ் தட்? தேவ பிள்ளைகளே, நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் தீமை நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கும், நன்மைக்குள்ளே போய் நம்மளை உட்கார வைக்காது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், வி ஹாவ் டு ஃபோர்ஸ் அவர் செல், நம்மளை ஆண்டவருடைய இடத்துல உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வைக்கும் போது அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், இறங்கி வருவார். அவர் பார்ப்பார் என் பிள்ளை உட்கார்ந்துருக்கான்னு பார்ப்பார். தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவரோடு இருப்பது. தோக்கத்தில் நான் சொன்னேன், நீங்கள் உண்ணும்போது ஜபிக்கலாம், உறங்கும் போது ஜபிக்கலாம், ஜபத்திற்குன்னு நம்ம ஒரு நேரம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஜபிக்கக்கூடாதா? எல்லா நேரமும் ஞான மனசுக்குள்ளே ஒரு சொல்லிவிட்டு நீ செய், ஆண்டவருக்கு அதுதான் ஜெபம். அதான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லி கொடுப்பாங்க, தாகத்தோடு நீ வரியா, உடனே வெயிட் பண்ணு, டோன்ட் ட்ரிங்க், தண்ணி குடிக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் உட்காரு, ஆண்டவருக்கு அதை ஒப்புக்கொடு, அது ஜெபம். மனவழிய ஜெபம்னு முன்னாடி காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் சொன்னாங்க, சம் 20 இயர்ஸ் பேக் அதெல்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு. என்ன மனவழிய ஜெபம்? இயேசுவை நாம் அன்பு செய்கிறேன், இயேசுவை நாம் அன்பு செய்கிறேன், இயேசுவை நான் அன்பு செய்கிறேன், இயேசுவை முது இதயத்தை போல என் இதயத்தை மாற்றியறலும், இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த ஜெப புக்கிலெல்லாம் கீழே குறிப்பு இருக்கும், இது 500 நாள் பலன், 300 நாள் பலன். நான் அதை பார்த்து சொல்லுவேன், எது 1000 நாள் பலனோ அதை நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் இருந்த அந்த ஒரு ஜெப முறையெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி இயேசுவோடு இருப்பதுன்னா நம்ம என்னமோ ஒரு நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் இப்படி ஓரமாக நின்றுட்டு நம்ம மேட்டிமையை காட்டிட்டு இப்படி ஹாய் அப்படி சொல்லிட்டு நம்ம வர்றது தான் ஒரு வழிபாடாக மாறி போயிடுச்சு. ஆண்டவர் அதை அறிவுறுக்கிறார். இசையா 1வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என்னுடைய திருமுனையில் ஏன் நீ வர, ஏன் காணிக்கையை கொண்டு வர, ஏன் தூபத்தை கொண்டு வர, எனக்கு அறிவறுப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படின்னா கடவுள் என்னவோ விரும்புகிறாரு. அது என்ன விரும்புகிறாரு? அதை நம்ம உள்ளத்தை, அவர் உண்மையான உள்ளத்தை விரும்புகிறார், பொய்யான உள்ளத்தை இல்லை, நடிக்கிற உள்ளத்தை இல்லை. நீ காழ்ப்புணர்ச்சியோட ஒரு பகைமையோட கோயிலில் வந்து உட்கார்றது அவருக்கு வேண்டாம். அவர் சொல்கிறார், அதுக்கு எழுந்திரிச்சு போய்டும் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவரோடு இருப்பதுன்னா எப்படி இருப்பது? அவரை போல இருப்பது. ஆண்டவரே உங்களை போல் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் நம்ம அமரும்போது அதுதான் ஜெபத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இயேசு ஆண்டவரோடு பயணிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு இறைவார்த்தையை உண்பது. இதெல்லாம் ஜெபத்தினுடைய அடிப்படை கூறுகளாக நாங்கள் வைக்கிறோம். ஜெபிக்கிறதுனா சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, இதெல்லாம் ஆண்டவரோடு இருப்பது. 2வது, இறைவார்த்தையை உண்பது. எபிரேயர் 4:12 நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, இருபுறம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது எவ்வளோ தூரம் எலும்பையும் மஜ்ஜையும் ஊடுருவக்கூடியது, ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடியது. பாருங்கள், வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், எடுத்து சாப்பிடணும். உடம்புக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு உணவு தேவைப்படுது. சாப்பிட்றோம், ஜூஸை குடிக்கிறோம், அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு உணவு தேவை. ஆத்மாங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு உடலை போன்ற ஒரு கருப்பொருள், அது அந்த கருப்பொருளுக்கு ஒரு உணவு தேவை. அது இல்லாத போது தான் அது என்ன செய்யுது, அது ஏதோ ஒரு வெறுமைக்குள்ளே போகுது. இந்த ஆத்மா வெறுமைக்குள்ளே போகும், ஆவி வெறுமைக்குள்ளே போகும். அப்போ என்ன செய்யும், எங்கேயாவது மேயும், அப்படியே மேயும். ஏதாவது இந்த வெறுமையை நிறைவு செய்கிறது என்ன செய்கிறது? அப்போது எதை ஆண்டவருடைய வார்த்தையால் நிறைவு செஞ்சிருந்தால் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகலன்னா என்ன செய்யும், அது அசிங்கமான காரியத்துக்குள்ளே உள்ளே போகும். அப்போ தான் காதல் பண்ண சொல்லும், அப்போ தான் நம்மளை போய் களவு பண்ண சொல்லும், அப்போ தான் போய் இச்சைக்குரிய காரியத்துக்குள்ளே போய் நம்மளை பேச வைக்கும், செல்ஃபோனுக்குள்ளே நோண்ட வைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வெறுமையை நிறைவு செய்வாங்க அவங்க. அப்போ அந்த வெறுமையை ஏதோ ஒன்று உலகத்தை போட்டு நிறைவு செஞ்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பணம், பெருமை, இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். வந்துட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் அது ஜெயிக்க முடியாது. ஏன்னா முட்டு சந்தில் தான் போய் நிற்பேன்னு, அங்கே போய் முட்டு சந்தில் நின்று அங்கே பாதை இருக்காது. அப்போ என்ன செய்வோம், ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போச்சு, திரும்பி வா, கம் பேக் எகெயின் பாருங்கள். அதனால தான் சொல்கிறோம், அப்படி ஒரு இழப்பை நீ சந்திக்காதபடி இருக்கணும்னா நீ இப்போவே உன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் சொல்ல, யோவான் 10:35, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க, யூ ஆர் ரியலி த கேரியர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் தி லார்ட், யூ ஆர் காட். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அப்போ இறை வார்த்தையை தாங்கி நிற்கிறவங்க கடவுள் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய வல்லமை இருக்கிறது. பார்த்தீங்களா அப்போது இந்த மூன்றாவது காரியம், இந்த இயேசுவோடு கூடிய இந்த இனிய பயணத்தில் மூன்றாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா நல்ல பேச்சு. ஏன்னா உள்ளத்தில் நிரம்பி இருக்குது இல்லையா, உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது செயலாக வெளியில் வரும். உள்ளத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசும். அப்போ எண்ணங்கள் அப்படியாக ஓடும், எண்ணங்கள் எதுவும் பேசுகிறதோ அதுதான் வாயிலிருந்து வெளியில் வரும். அப்போ எண்ணங்கள் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே சரியாக இருக்க போகுது. நம்முடைய செயல், நம்முடைய சொல் எல்லாமே சரியாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் யோசித்து பாருங்கள். சீராக்கிய ஞான நூல் 40:21 சொல்லுது, குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன, இனிய சொல் இவ்விரண்டினும் சிறந்தது. ப்ரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகிறது, இனிய சொல் இவ்விரண்டினும் சிறந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கணும், பிள்ளைகளெல்லாம் நம்ம பேசுகிறோமே, பிள்ளைகளுக்கு கூட நம்ம நெகட்டிவ் வார்த்தை அன்பாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நம்ம சில நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். எரும மாடு சனியனே லூசே இங்கே வா அப்படின்வோம். அன்பாக தான் கூப்பிடுவோம், பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே என்னை லூசுன்னு தான் கூப்பிடுவார், எங்கள் அம்மா எப்போவுமே என்னை எரும மாடு தான் கூப்பிடும் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இட் இஸ் அ லவ்விங் வேர்டு. எங்கள் பிள்ளைங்களை சும்மா அன்பாக கூப்பிடுவேன், பாதியார் பிசாசே அப்படின்னு. நீ என்ன சொல்லி கூப்பிடுறியோ அதுவாக பிள்ளைங்க மாறிட்டே இருப்பாங்க. This is the fact. அதான் நாங்கள் ஒரு கதை ஒன்று சொல்கிறது உண்டு. ஒரு பையன் வந்து வீட்டில் அப்பாட்ட போய் கேட்டானா, அப்பா பேய்னா என்னப்பா அப்படின்னு கேட்டானா. அம்மா உங்கள் அம்மா அப்பா முடியை விரித்து போட்டுட்டு கத்துறா பற்றியா, அவ தான் பேய். அம்மாட்ட போய் ஒரு நாள் கேட்டான், அம்மா நாய் நாயின்னு சொல்கிறாங்களேம்மா, நாயினா என்னம்மா அப்படின்னு. உங்கள் அப்பா அப்பப்போ காசு கொடுக்காம நம்மளை லொல்லுன்னு குழைப்பான் பற்றியா, அவன் தான் நாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றிக்கிட்டாங்க. ஒரு நாள் போய் அப்பாட்ட போய் கேட்டான், அப்பா இந்த தண்டம்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டான். இந்த விருந்தாளியெல்லாம் வராங்க பாருப்பா, அவன் தான் தண்டை பயலுங்க, வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்கப்பா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தண்டை பயலுங்க. அவன் மனசில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டான். முண்டம்னா யாருப்பா அப்படின்னு ஒரு நாள் போய் கேட்டான் அப்பாட்ட. டீச்சர் முண்டம் திட்டினாங்க, முண்டம்னா என்னப்பான்னு. அவர் என்ன அவன் டெய்லி ஒன்று வந்து கேட்குறான்னு இந்த சேரில் இப்போ காட்டி, இதான் இந்த சேர் தாண்டா முண்டம் அப்படின்ட்டு போயிட்டார். அவன் எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணிட்டான். பண்ணிவிட்டு ஒரு நாள் பெல் அடிக்கிறாங்க, கதவை திறக்கிறான், அத்தை மாமாவெலாம் வந்து தம்பி நினைக்கிறாங்க. அவன் சொல்கிறான், வாங்க வாங்க தண்டங்களா, வாங்க வாங்க முண்டத்தில் உட்காருங்க, நாய் வெளியே போயிருக்கு, பேய் உள்ளே சோறாக்கிக்கிட்டு இருக்குன்னா. தேவ பிள்ளைகளே பாருங்கள், நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுவாக அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அதை உள் வாங்குவாங்க. நம்ம நினச்சிட்டுப்போம் சின்ன பிள்ளை தானே, மறந்துடும், மறக்க முடியாது. சில விஷயங்களெல்லாம் அவங்களுடைய எண்ணத்தில் போய் பதிவாயிடும். அதனால தான் சொல்கிறோம், பிள்ளைங்களை இப்போ எரும மாடேன்னு கூப்பிடாதீங்க, நல்ல சொல்லால் கூப்பிடுங்க. காலையில் பிள்ளைகளை நம்ம எழுப்புகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு எழுப்பும்போது எப்படி எழுப்புவோம், கண்ணே மணியே அன்பே என் ஆறுயிரே எழுந்திரியப்பா, 7 ஆகிவிட்டதே, பஸ்காரன் வந்து பாம்பாம் என்பானே எழுந்திரியப்பா அப்படின்னா சொல்லுவோமா? நம்ம என்ன சொல்லுவோன்னு நமக்கு தான் தெரியும். எரும மாடை எழுந்திரிக்கிறியா இல்லையா, சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றிடுவேன். அவனை கத்துற கத்துல ஐயா அப்பா எழுந்து ஓடிடுவார், நம்ம மேலே ஊற்றினாலும் ஊற்றிடுவான். பாருங்கள் இன்றைக்கி குடும்பங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் கேஷுவல் தானே, இதெல்லாம் பேசுகிறது தானே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் இட் ஹாஸ் மேட் அ வெரி பிக் டீவியேஷன் இன்சைட் த ஃபேமிலி. நம்ம தெரியாமலே என்ன செய்வோம், நிறைய தீய வார்த்தைகளை பேசிகிட்டே இருப்போம். நிறைய பேர் பிசாசு சாத்தான் பேய் இப்படி வார்த்தை வாயில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆல் நெகட்டிவ்ஸ் வரவே கூடாது, வாயிலேருந்து வரவே கூடாது. ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வராங்க பக்கத்தில் உட்கார வச்சு, நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிறேன், அந்த நபர்கிட்ட வந்து தீ ஆவி இருக்குதுன்னு சொல்லி கூட்டு வராங்க. அந்த நபர் வந்து நான் பேசிகிட்டே இருக்கிறேன், அந்த நபர் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரே நான் கேட்டேன், ஆண்டவரே நான் பேய் இருக்குனாங்க என்ன ஒன்றையும் காணமே என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த நபர் பேசுகிற வார்த்தைகளை ரவுண்டு பண்ணு அப்படின்னார். அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தணும்னு தான் நான் டக்குன்னு அவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் அப்படியே மைண்டில் ரிவைண்டர் விட்டேன். அந்த வாயிலேருந்து வந்த வார்த்தை பூரா என் வீட்டில் சாத்தான் இருக்குது, என் வீட்டில் பேய் இருக்குது, என் வீட்டில் அடியில் இருக்குது, மேலே இருக்குது, எல் பேய் வார்த்தை பூரா சாத்தான் சாத்தான் பேய். பாருங்கள் ஆண்டவர் சொன்னார், அங்கே தான் இருக்குது எல்லாம் அப்படின்னாரு. சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாருனோனே அங்கே வெளிப்பாடு நடக்குது, அங்கே உடனே அதுக்கு மேலே பேச முடியல. ஆ ஓ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுதான் சொல்கிறோம், உன் நம்முடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை மாற்றி நல்ல பேச்சு நல்ல செயல் இவைகளை நம்ம கொடுக்கணும். குடிகார கணவன் பேசுகிறாருங்கிறதுக்காக மனைவி குடிகாரி மாதிரி பேசக்கூடாது. மனைவி வந்து கோபத்தில் கொப்பளித்து கொட்டுறாங்க அப்படின்னா தீமையான வார்த்தைகளை கணவன் அப்படியே கொட்டக்கூடாது. யாராவது ஒருத்தர் தீமையை எதிர்நோக்கி தீமையை எதிர்த்து நிற்கணும், தீமையினுடைய அந்த காரியத்துக்கு எதிராக பேசணும். தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 4:6 சொல்லியிருக்கிறார் பாருங்க, உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனிதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக. 1 Peter 4:11 சொல்கிறாரு, உங்கள் பேச்சு எப்படி இருக்கணுமா, கடவுளுடைய வார்த்தையினுடைய வார்த்தையை போல் உங்களுடைய பேச்சு இருக்கட்டும். பாருங்கள், நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் சிறப்பானவர்கள். 2:9 சொல்கிறாரு, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர். எதுக்கு? எதுக்கு தாங்க தீமைக்கு எதிராக நின்று போராடுறதுக்கு, தீமையோடு பயணிக்கிறதுக்கு இல்லை. நம்ம பயணம் வந்து சிறப்பானதாக இருக்கணும். நம்மளும் அவங்கள போல் அவங்களும் பாவம் பண்ணிட்டு பயணிக்கிறான், நாமளும் பயணிக்கிறோம். இல்லை, யூ ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட், நீ எது எதிராக நிற்கணும். அதான் அவர் சொல்லுவாங்க, இந்த மீன்கள் எல்லாம் அப்படியே அந்த ஆற்று ஓடையில் எதிர்நீச்சல் போட்டுட்டு இருந்துச்சான். அப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கொக்கு கேட்டுச்சான், ஏ மீன்களே, இப்படி எதிர்நீச்சல் போடுறீங்களே, 10 அடி மேலே போனீங்கன்னா 2 அடி கீழே வந்துடுறேன், திருப்பி 10 அடி போகிற மேலே 2 அடி கீழே வந்துடுறேன், நீ அப்படியே திரும்பி அந்த நீரோடையினுடைய ஓடத்தில் ஓடி பாறேன், இன்னும் பல கிலோமீட்டர் நீ வேகமாக தாண்டி போயிடலாம், வழியே இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சான். நீலாம் அறிவில்லாத மீன்கள் அப்படின்னு கொக்கு சொல்லிச்சு. அப்போ தான் இந்த மீன்கள் சொன்னிச்சான், செத்த மீன்கள் தான் ஓடுகிற ஓடையில் ஓடும், நாங்களாம் உயிரோடு இருக்கிற மீன்கள், எதிர்நீச்சல் போட்டு தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோங்கிறத காட்டுறோம் அப்படின்னு சொன்னிச்சான். என் தேவ பிள்ளைகளே, இயேசுசாமி எதிர்நீச்சல் போடுற பிள்ளைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் எதிர்நீச்சல் போட்டவர், மரியாள் எதிர்நீச்சல் போட்டவங்க, திருத்தூதர் மத்தியா எதிர்நீச்சல் போட்டவர், இப்படி எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்நீச்சல் போட்டு தீமைக்கு எதிராக நின்றவர்கள், தீமையோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள் அல்ல. இன்றைய நாளில் நாமளும் யோசித்து பார்ப்போம், ஆண்டவருக்குள்ளே நம்ம பயணிக்கிற இந்த நாட்களில் நான் ஆண்டவரோடு தான் இணைந்திருக்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் உண்டு. இதோ 2 Samuel 23:5 சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. தாவீது அரசர் சொல்கிறார், என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ, அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார், என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் உயர்வு பெறாதோ. ஆண்டவருடைய திட்டத்தின்படி குடும்பத்தை அமைச்சிருக்கிறார் பாருங்கள். அவருடைய வழிகாட்டுதலில் தான் ஆண்டவர் வந்து தன் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கொலோசியர் 1:21 வாசிக்கிறேன் பாருங்க, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள், அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். சும்மா ஒரு வார்த்தைகளெல்லாம் அவர் செஞ்சு சும்மா சொல்லிட்டு மீட்கலைங்க, தன் மகனினுடைய சாவை அதுக்காக பரிசாக கொடுத்துருக்கிறார். 1000 ரூபா கொடுத்துட்டாலே நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம், மகனினுடைய சாவு உன்னுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் நம்முடைய பயணத்தை நம்ம மீண்டும் மீண்டும் பரிசோதித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீ யாரோட பயணித்து கொண்டிருக்கிற, உன்னுடைய பயணம் ஆண்டவருக்கு உகந்த பயணமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம மீண்டும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 19:28 ஆண்டவர் நீ அப்படி பயணிக்கிறதுனால என்ன உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு நற்செய்தியில் 19:28 வாசிக்கிறேன், புது படைப்பின் நாளில், அதாவது நீங்கள் நல்லா மாறி ஒரு புது படைப்பின் பிள்ளைகளாக வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய இறுதியில் நமக்கு கிடைக்க போகிற ஒரு அபிஷேகம் அந்த புது படைப்பின் நாள். இந்த படைப்பு பழைய படைப்புங்க, ஆண்டவர் அந்த புது படைப்பின் நாள் ஒரு வரப்போகுது, அதில் எல்லாமே மாறப்போகுது. ஆண்டவருடைய அந்த அபிஷேகமான ஆவிக்குரிய உடல் பாருங்கள், பூட்டி இருந்த கதவுக்குள்ளே அவரால் போக முடிஞ்சது, சாப்பிட முடிஞ்சது, அவரால் இங்கே இருக்க முடிஞ்சது, அங்கே இருக்க முடியும், அதுதான் ஒரு அபிஷேகமான உடல். அது எப்போ இப்போ கிடைச்சிச்சு இயேசுவுக்கு, நமக்கெல்லாம் எப்போ கிடைக்கும், புது படைப்பினுடைய நாளில் கிடைக்கும். அந்த புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார், அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும், பார்த்தீங்களா, என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக, சாதாரணமாக சொல்லலை, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் தெரியாது, எதிர்நோக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, அதை நம்புகிறோம். இதுதான் அது. யாரை வச்சு நம்புகிறோம், இயேசுவை வச்சு நம்புகிறோம். கண்டிப்பாக அவர் வாக்கு மாறாதவர், சொன்னவர், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால தான் சொல்கிறோம், உன் ஓட்டத்தை மாற்று. நீ உலகத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தீன்னா உன்னுடைய பயணம் தவறாக போயிடும். உன் கரத்தை இயேசுவோட பிடி, கைப்பிடிச்சு ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னுடைய பயணத்தை மட்டுமல்ல, உன்னுடைய அடுத்த கால அந்த புது படைப்பினுடைய வாழ்க்கையையும் ஆசீர்வாதமாக மாற்றப்போகிறார். இந்த அருமையான நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுப்போம். இந்த நாள் ஒரு ஜெபத்தின் நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.